என்ன நேரடியா விஷயத்துக்கே போயிடலாம். இப்ப வந்து நான் சொல்றேன், ஐயா ஒரு பாட்டு வந்திருக்கு, அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப புதுசா ஒருத்தர் திருமையை பாடியிருக்காரு, அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னா கேட்டது ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றேன். சரி, இப்ப நான் சொல்றது உண்மைதானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே அந்த கேசட்டை வாங்கி நீங்க போட்டு கேட்டுட்டா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இப்படி கேட்டு அறிகின்றோம். சரி, இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அருமையான இடம். பாமநாசம் இருக்கு, அகசியர் இருக்கு, மேல லோயர் இடம் இருக்கு, சேர்வலார் இருக்கு, எல்லாம் பார்ப்பதற்கு அருமையான இடம். இன்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு அது சிறப்பம்சங்களெல்லாம் சொல்றோம். அது சொல்றதெல்லாம் உண்மைதானா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வேனை மத்தி அங்க போயிட்டோம் அப்படின்னா அங்க போய் பார்த்தோம்னா நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் கண்டு, ஆமா இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் கண்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதுபோல் ஒரு மலரானது அபூர்வமான மலர், அதனுடைய மனம் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னோம்னா அந்த மலரை நாம் பெற்று அதை முகர்ந்து அதனுடைய மனத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் சுவை, புதிதாக வந்திருக்கின்ற ஒரு பதார்த்தம், இது மிகவும் அருமையானது, சுவைத்து பாருங்கள் சொன்னா அதை சுவைத்து பார்த்து உணர்ந்து கொள்ளலாம், அவர் சொல்கின்ற கருத்து சரியானதுதானான்னு இல்லையா? இது போல பொதிகை தென்றலை உணர வேண்டும் என்றால், மதுரை தென்றலை உணர வேண்டும் என்றால், என்ன மதுரை தென்றல் ஒன்று இருக்கு இளங்கோடிகள் சொல்றாரு கேட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் உணரணும்னா நம்ம தோளால ஸ்பரிசம் செய்து உணரலாம் இல்லையா? இப்படி பாருங்க, நம்முடைய தோளால தான் மெய்ன்னு சொல்றாங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்பொறிகளாலே அறியப்படுபவை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விடயம்னு சொல்றாங்க. என்ன விஷயம் என்கின்ற வடமொழி சொல், என்ன என்னதான் விஷயம் உண்டா அப்படின்னு அது எதனாலும் இருக்கலாமே, ஒரு செய்தியா கூட இருக்கலாம், அல்லது ஒரு காட்சியா கூட காட்டலாம், அல்லது ஏதாவது சுவைப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாம், ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன்று கொண்டு இருக்கேன் சாப்பிட் பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக விஷயம்னா என்ன அப்படின்னா ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறியினால் அறியக்கூடியது எல்லாமே விஷயம்தான். அந்த விஷயத்தை தமிழ் வழக்கிற்கு ஏற்றபடி, வேஷம்னு சொன்னா தமிழ் வழக்கு ஏற்றபடி, இந்த ஷா என்பது தமிழ் சொல் அன்று உங்களுக்கு தெரியும், அதுக்கு டாவை பெய்து வேடம் என்று சொல்வார்கள் வேஷம் என்பது. அது மாதிரி விஷயம் என்பதை விடயம் என்று சொல்வது மரபு. அந்த விடயங்களை இப்படி நேரடியாக ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு நேரடியாக விடயத்தை அறிந்து கொண்டு, நேரடியா பார்த்து அறிஞ்சிட்டோம், நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நேரடியா அதை சுவைத்து அறிஞ்சுக்கிட்டோம், என்ன மனந்து அறிந்து கொண்டோம், முகர்ந்து அறிந்து கொண்டோம், தோளால் ஸ்பரிசம் செய்து அறிந்து கொண்டோம், அதை ஊறு என்று சொல்வார்கள் ஸ்பரிசத்தை. இப்படி விடயங்களை ஐம்பொறிகளின் துணை கொண்டு நேரடியாக அறிந்து கொள்கின்றோமே, அந்த அறிவு நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேரு? காட்சின்னு பேர். காட்சி, இதுதான் காட்சி அளவை என்று சொல்வார்கள். சரி, அப்புறம் இன்னொரு அளவை இருக்கின்றது, அது எப்படி அறியுது? விடயங்களை நேரடியாக அறிய முடியாத ஒரு நிலை. நாம எங்க அவசரமா போயிட்டு இருக்கோம், அப்ப தொலைவில் ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலையிலிருந்து புகை வருகின்றது. அப்ப இங்க இருந்துகிட்டே சொல்றோம், அந்த மலையில் நெருப்பு உள்ளது அப்படின்னு சொல்றோம். நமக்கு அங்க போய் நெருப்பை போய் நம்ம பார்க்கல, அங்க விடயம் என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு நேரடியாக ஐம்பொறிகளின் அனுபவத்திற்கு வந்துதான் வரவில்லை, நம்முடைய கண்ணாலும் அந்த நெருப்பை பார்க்கவில்லை, நம்முடைய தோளினாலும் அதனுடைய சூட்டை உணரவில்லை, வெகு தொலைவில் இருக்கின்றோம். ஆனாலும் புகையை பார்த்த மாத்திரத்தில் அங்கு நெருப்பு உள்ளதுன்னு சொல்கின்றோம். இதுதான் அனுமானம் என்பது. இதை நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் கருதல் என்று அருமையாக தமிழ்படுத்தினார். இதை அனுமான அளவை அல்லது அனுமான பிரமாணம் அல்லது கருதல் அளவை அப்படின்னு சொல்லலாம். கருதுதல், சிந்தித்தல். இந்த அனுமான பிரமாணத்திற்கும் மேலே சொன்ன காட்சி பிரமாணத்திற்கும் உள்ள வேற்றுமை உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று கருதுகின்றேன். காட்சி பிரமாணத்திலே நேரடியாக விடயங்களை நாம் அறிந்து கொண்டோம், பார்த்து கேட்டு சுவைத்து. இங்க நம்ம பார்க்கவில்லை நெருப்ப இல்லையா? அப்போ எப்படி நெருப்பிருக்குன்னு சொல்றோம்? புகையை பார்த்த மாத்திரத்தில் நெருப்பிருக்குன்னு சொல்கின்றோம். அப்ப நமக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கின்றது, என்னவென்றால் புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு விட்டுவிடாத ஒரு தொடர்பு இருக்கின்றது. புகையும் நெருப்பும் விட்டு நீங்காதவை, புகை இருக்கின்றதே அது நெருப்பை விட்டு நீங்காதது, அந்த புகை இருந்தாலே அங்கே நெருப்பு உண்டு என்று துணியலாம். இந்த விட்டு நீங்காமை என்ற இந்த தொடர்பை வைத்து நாம் அங்கே நெருப்பு உண்டு என்று தெரிகின்றோம். விடயமாகிய நெருப்பை நேரடியாக நாம் பொறிகளால் அறியாவிட்டாலும் அதனோடு விட்டு நீங்காத புகையை பார்த்த மாத்திரத்திலே, புகையை பார்த்திருக்கோம், புகையையும் பார்க்காம சொல்லல, நெருப்ப பார்க்கலே ஒழிய அதனோடு விட்டு நீங்காத பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம நேரடியாவே பார்த்துறோம், அது காட்சி பிரமாணத்தாலே பார்த்துறோம், கண்ணால பொறிகளுக்கு பொறிக்கு அது விடயமாகி விட்டது. ஆகவே அது காட்சி அளவுக்கு வரணும், அதுவும் காட்சி அளவுக்கு வராம அதுவும் ஊகம், அங்க புகை இருக்கலாம் நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை பிரமாணம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விட்டு நீங்காத பொருள் காட்சி அளவுக்கு வர வேண்டும். வந்தது என்றால் அந்த பொருள் இருப்பதனாலே இந்த பொருளும் இருக்க வேண்டும் என்று இப்படி ஊகித்து துணிவது இது அனுமான பிரமாணம். இந்த விட்டு நீங்காமை அப்படிங்கிற தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து வடமொழியிலே அவினாபாவம் என்று சொல்வார்கள். அவினாபாவம், புகைக்கும் நெருப்புக்கும் அவினாபாவம் உள்ளது. புகை உடைத்தண்ணில் உண்டு பொங்கணல் என்று கம்பர் சொல்வார். அதுபோல அந்த புகையை பார்த்த மாத்திரத்திலே அங்கே நெருப்பை துணிகின்றோம். எப்ப இப்ப அனுமான பிரமாணம்னா என்னன்னு எப்படி சொல்றது அப்படின்னா, பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை, பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை அவினாபாவமாகிய பொருளை கொண்டு அல்லது அதனோடு விட்டு நீங்காத பொருளை கொண்டு அந்த மறைந்துள்ள பொருளை துணிவது, அது உள்ளது என்று துணிவது. பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத பொருளை கண்டு, காட்சியில அதை காணணும், விட்டு நீங்காத பொருளை கண்டு அந்த மறைபொருளை துணிவது. இந்த நிகழ்ச்சி தான் அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் அது பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை, மறைந்திருக்கின்ற விடயத்தை, பொறிகளால் நேரடியாக அறிய வராமல் மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனை விட்டு நீங்காத பொருளை கண்டு அந்த மறைபொருளை துணிவது, அதான் அனுமான பிரமாணம் கருதல் அளவை. அப்புறம் மூணாவதா ஒரு அளவை சொல்றோம், ஒரு பிரமாணம் சொல்றோம், அது என்னன்னா ஆகம பிரமாணம் என்பது. அதனை தமிழிலே உரை அளவை என்று சொல்கின்றார்கள். ஆகம பிரமாணம் என்னவென்றால், நாம் சிலரை இவர்கள் அருளாளர்கள், இவர்கள் சொன்னால் அவர்கள் வாக்கு நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் என்று நாம் கொள்கின்றோம். அவர்களுடைய வாக்கை நாம் ஆப்த வாக்கியம் என்று கொள்கின்றோம். ஆப்த வாக்கியம்னா அதுல வந்து பொய்யே இருக்காது, உண்மைதான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், அதே சமயத்தில் முறையானவர்கள். எனவே அவர்களிடம் அறியாமை காணப்படாது. அறியாமை காரணமாகவும் அவர்கள் தவறாக சொல்ல மாட்டார்கள், வஞ்சனை காரணமாகவும் தவறாக சொல்ல மாட்டார்கள். தவறாக சொல்வதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று அறியாம தவறாக சொல்லலாம், அல்லது அறிந்து வச்சுக்கிட்டு வேணும்னே சொல்லலாம். இந்த ரெண்டுமே அவர்களிடம் இருக்காது. அவர்களுடைய வாக்கை நாம் ஆப்த வாக்கியம்னு சொல்றோம். அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் தாம் செய்துள்ள நூல்களிலே கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொல்லியிருப்பதனாலே அந்த கருத்து உண்மை, அவர்கள் சொல்லியிருப்பதனாலே அது சரியான கருத்து தான் என்று இவ்வாறு கொள்வதுதான் ஆகம பிரமாணம். எல்லா மதங்களுக்கும் ஆகம பிரமாணம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களிடம் ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் இது கிறிஸ்தவ சமய கருத்துதானா என்பதனை பைபிளை மேற்பார்வை பார்த்துதான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது உரை அளவை, ஆகம பிரமாணம். அதுபோல் இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆகம பிரமாணம் உள்ளது. ஒரு சமயம் என்றாலே அதற்கு நிச்சயமாக ஆகம பிரமாணம் ஒன்று வேண்டும். நமக்கு வேத சிவாகமங்கள் இருக்கின்றன, ஆகம பிரமாணமாக இருக்கின்றன. ஆனால் நாம் கற்று தெரிந்து கொள்வதெல்லாம் திருமுறைகளிலிருந்தும் சாத்திரங்களிலிருந்து தான். அதுகிட்ட நாம போக முடியாத நிலையில இருக்கின்றோம். அது கிடைப்பதும் அரிது, நாம அதை விளங்கிக் கொள்வதும் அரிது. அப்படி ரெண்டு பக்கமுமே இதா இருக்கு. எதையாவது ஒன்னு இருந்ததுன்னா அடுத்தது தானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே, ரெண்டு பக்கமுமே இல்ல, நம்ம பக்கமும் இல்ல, நூல்களும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகவே அது அப்படியே இருக்கட்டும். திருமுறைகளும் சாத்திரங்களும் தான் நாம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியவை. ஆகவே நமக்கு துணை செய்யக்கூடிய ஆகம பிரமாணமாக இருப்பது திருமுறையும் சாத்திரங்களும் தான். ஆகவே நாம் ஒரு கருத்து, இன்னைக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, இதற்கு திருமுறையிலேயோ சாத்திரத்திலேயோ மேற்கோள் இருக்க வேண்டும், அல்லது சிவாகமத்திலோ உபநிடதத்திலோ மேற்கோள் இருக்க வேண்டும். திருமுறை சாத்திரங்களில் மேற்கோள் இல்லாமல் நான் ஒரு கருத்தை சொல்கின்றேன் என்றால், அந்த கருத்தை நீங்கள் இது சைவ சமய கருத்து தான் என்று நீங்கள் முடிவு செய்துவிடக் கூடாது. இருக்கலாம், ஒருவேளை பார்ப்போம் திருமுறையில் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம், அல்லது என்கிட்ட கேட்கணும். நான் சொல்றேன், ஐயா அதுல மேற்கோள் இருந்தா என்ன, இல்லாட்டா என்னையா அப்படின்னு சொல்லணும்னா நீ என்கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். சரி, இவர் வந்து சொந்த சிறக்கையும் சேர்த்து சொல்லுவவர்களுக்கு அப்படின்னு நீ என்கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதுக்கு திருமுறையில் மேற்கோள் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நீங்க சொல்கின்ற கருத்து சைவ சமய கருத்து. திருமுறையில் மேற்கோள் இல்லைன்னா சரி பார்க்கணும், வேற எந்த நூல்லையாவது இருக்கா பார்க்கணும், எத்தனையோ சைவ நூல்கள் இருக்கின்றன சாத்திரங்கள்ல இருக்கா பார்ப்போம், 14 சாத்திரம் தவிர என்ன சாத்திரம் இருக்கு அதுல இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு முடிவுக்கு படக்கணும் வந்துடக்கூடாது. ஆகவே இந்த உரை அளவை ஆகம பிரமாணம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆக இப்படி மூன்று பிரமாணங்கள் இருக்கின்றன, இருக்கட்டும். இதுல வந்து இங்க பிரமாண இயல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னபடி இந்த முப்பொருள்களும் உள்ளன என்று நிலைநாட்டப் போகின்றார். முதல் சூத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பதி என்ற பொருள், இறைவன், அந்த பொருள் உண்டு அப்படின்னு நிலைநாட்ட போறாரு. இதுல முதல் சூத்திரத்துல, ரெண்டாம் சூத்திரத்துல பாசம்ங்கிற பொருள் எடுத்துக்கிட்டார். அது அது ஒரு முறை, ஒரு தொடர்ச்சி ஒத்து வருது பாத்துக்கோங்க. பாசம்ங்கிற பொருள் எடுத்துக்கொள்கின்றார், அந்த பொருள் உண்டு என்று அங்க நிலைநாட்ட வருகின்றார். மூன்றாவது சூத்திரத்துல பசுவை எடுத்துக்கொள்கின்றார், அதாவது உயிர்கள், நாம தான் உயிர் என்று ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு நிலைநாட்ட போறார்.
சரி, பிரமாணம் கூறி நிலைநாட்டப் போறார். சார், எந்த பிரமாணத்தை அவர், எந்த பிரமாணத்தின் வாயிலாக, எந்த பிரமாணத்தை துணை கொண்டு? ஏன்னா மூன்று வகையான பிரமாணங்கள் இருக்கின்றன. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம்னு மூன்று இருக்கின்றன. எந்த பிரமாணத்தை துணை கொண்டு முப்பொருள்களை நிலைநாட்டப் போகின்றார்? நாம உதாரணத்துல பார்த்தா எத்தனையோ பொருள்களை வந்து எத்தனையோ விடயங்களை காட்சி அளவு மூலமா காட்டலாம்னு சொன்னோம் இல்லையா? ஆக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட்சின்னு நாம இப்ப எப்படி கண்ணால் காண்பதை தான் காட்சி அப்படிதான் நாம பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா? ஆனால் இங்கே காட்சி என்பது ஏற்கனவே நான் வரையறையில சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். காட்சி என்பது கண்ணால் காண்பது மட்டும் அன்று, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, ஐம்பொறியில் ஏதாவது ஒரு பொறியின் மூலமாக விடயங்களை நேரடியாக அறிந்து கொண்டோம் என்றால் அது காட்சி அளவை உங்களுக்கு வரையறை சொல்லியிருக்கேன், நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த சொல் இப்படி எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் உலக வாழ்க்கையில, காட்சினா கண்டறிவது தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க கேட்டறிவது, முகர்ந்தறிவது எல்லாமே காட்சி தான். ஐம்பொறியின் எந்த பொறியின் துணை கொண்டு அறிந்தாலும் அது காட்சி தான். ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள். இந்த காட்சிங்கிறதுக்குரிய சொல் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அந்த காட்சி அளவை மூலமாக இந்த முப்பொருள்களும் உள்ளனன்னு நிலைநாட்ட முடியுமா? பதி இருக்காரு கூட்டி வந்து காட்ட முடியுமா? முடியாது. பசு உயிரை காட்சியுடன் அறிய முடியுமா? உடம்பு உறுப்புகளை கண்டறிகின்றோம், ஆனால் இந்த உடம்புல இருக்கின்ற உயிரை நாம் அப்படி கண்டறிய முடியுமா? ஐம்பொறியில் எந்த பொறியின் துணை கொண்டாது அறிய முடியுமா? முடியாது. அது மாதிரி பாசம், மும்மலங்களை காட்சியாக அறிய முடியுமா? முடியாது. எனவே காட்சி பிரமாணத்தின் மூலமாக முப்பொருள்களும் உள்ளன என்று நிறுவ இயலாது. ஆகம பிரமாணத்தின் மூலமா அழகா சொல்லலாம். சிவாகமங்கள் சொல்கின்றன, திருமுறை ஆசிரியர்மார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் சொல்கின்றன. முடிஞ்சு போச்சு. அப்ப அதான் நான் சொன்னேன். அப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும்பொழுது, பிறர் பல தடைகளை எல்லாம் எழுப்பும் பொழுது, அப்பொழுது நாம் குழம்பி விடாமல் தெளிவாக இருக்கணும்னா, வெறுமனா ஆகமங்கள் சொல்கின்றன அப்படிங்கிற அளவில் மட்டும் நம்ம ஒப்புக்கொண்டு போனோம் என்றால் அது வந்து நீங்க இந்த விஞ்ஞான உலகத்துக்கே லாய்க்கல சார் அப்படின்றோம் கேட்டீங்களா? ஆகவே நீங்கள் எதையும் சிந்தித்து முடிவு பெறவில்லை அப்படிமா, அதெல்லாம் அன்றே உணர்ந்திருந்தார்கள். ஆகவே இந்த காட்சி பிரமாணத்தை மையமாக வைத்தோ அல்லது ஆகம பிரமாணத்தை மையமாக வைத்தோ இங்கே முப்பொருள் உண்மையை மெய்கண்ட தேவநாயனார் நிலைநாட்ட வரவில்லை. இடையில் இருக்கின்ற அனுமான பிரமாணம், தகுந்த காரணம் கூறி இந்த காரணத்தால் இது உண்மை, இது சரியானது என்று நிலைநாட்டுகின்றார். புகையை கொண்டு இல்லையா, புகையை கொண்டு அந்த இடத்துல புகைக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா ஏதுன்னு பேர். ஏது, ஹேது என்ற வடமொழி சொல்லினுடைய அதை தமிழ் வழக்கு ஏற்றபடி ஏது அப்படின்னு எழுதியிருக்கோம். நாமளும் ஏதுன்னு சொல்றோம், ஏது சிக்கி வந்துட்டீங்க அப்படிங்கும், அந்த ஏது வேற. இங்க இந்த ஹேது அப்படிங்கிற வடமொழி சொல் ஏது என்று தமிழிலே தமிழ் வழக்குக்கு ஏற்றபடி எழுதப்படுகின்றது. ஏதுனா என்ன அப்படின்னா, நீ ஒரு கருத்தை சொல்கின்றாயே, அந்த கருத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? அங்கே நெருப்பு உண்டு சொல்கிறாயே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம ஏது தான் சொல்லுவோம். புகை வருவதனாலே, புகை காணப்படுவதனாலே சொல்லுவோம். அந்த புகை தான் ஏது. அந்த ஏதுவாக இருக்கின்றதே அந்த பொருள், அதுக்கும் மறைஞ்சிருக்கிற பொருளுக்கும் விட்டு நீங்காத ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது அங்க ஏதுவா இருக்கின்ற புகைக்கும் மறைந்திருக்கின்ற நெருப்புக்கும் விட்டு நீங்காத ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. அந்த விட்டு நீங்காத தொடர்பு இருக்கணும், அப்பதான் நம்ம அனுமான பிரமாணத்தையும் பேசலாம். சும்மா இது இருந்தாலும் அது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பேச முடியாது. இது இருந்தா அது கண்டிப்பா இருக்கணுமோ அப்படின்னு கேட்டா அப்ப ஒரு உதாரணம் சொல்ல தெரியணும் இல்லவா? ஆமா ஐயா, எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்க புகை இருந்ததுன்னா அங்க நெருப்பு இருக்கும் ஐயா, எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலையை போல ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஏன்னா அடுக்கலையில பாத்திருக்கேன், நீ புகை வருது அங்க நெருப்பு இருக்கு உனக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரிதானே இந்த மலையிலையும், அந்த மலையில தொலைவில் இருக்கு, நெருப்பு தெரியல வாஸ்தவம் தான், ஆனா புகை இருந்தா கண்டிப்பா நெருப்பு இருக்கணுமே. எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு அடுக்கலையை போல. எதிர்மறையிலையும் ஒரு உதாரணம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, நெருப்பு புகை இருந்தா நெருப்பு இருக்கு, சரி உடன்பாடுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடந்து கூடுதல புகை இருந்ததுனா கண்டிப்பா நெருப்பு இருக்கு. அடுக்கலை உதாரணம் காட்டிட்டோம், அடுக்கலையிலையும் புகை இருக்கு, அடுக்கலையில புகை இருக்கு நெருப்பும் இருக்கு, எனவே இந்த மலையிலையும் புகை இருக்கு, எனவே மலையிலையும் நெருப்பு இருக்கணும். முடிஞ்சு போச்சு. எதிர்மறையிலையும் ஒண்ணு கொடுக்கணுங்க, இவ்வளவுதான் நம்ம நினைப்போம். இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னொன்றும் திருப்தி செய்யப்பட வேண்டும். என்னவென்றால், நெருப்பு எங்க இல்லையோ அங்க புகை வரக்கூடாது. நெருப்பு இருந்தா புகை இருக்கும் அது ஒரு பட்சம் இல்லைன்னு சொல்ல, என்ன எதிர்மறையிலே இருக்கணும். நெருப்பு ஒருவேளை இல்லை என்றால் நிச்சயமாக புகை வரக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, நெருப்பு இருந்தாலும் புகை வரும், நெருப்பு இல்லாத போதும் புகை வருவது உண்டு அப்படின்னு ஆயிரும். அப்ப புகையை வச்சு நெருப்பை நம்ம உறுதி செய்ய முடியாது. இது நெருப்பு இருப்பதனால இந்த புகை வருதா அல்லது இல்லாமலே வருதா அப்படின்னு நமக்கு முடிவு தெரியாம போயிரும். அப்ப மாட்டிக்கிடுவோம் இல்லையா? அதனாலதான் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை போடுறேன். இத மாதிரி நமக்கு என்ன நெருப்பு புகையா பார்த்து படிக்க போறோம் இல்ல பதிவு சுபாசம் படிக்க போறோம், ஆனா தெரிந்த ஒரு காலத்தை நம்ம முதல்ல போட்டுக்கிட்டாதான் அந்த அடிப்படை அஸ்திவாரம் பலமாகும். அதனால எப்படி இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு பகை, அதனாலதான் அப்படி ஒரு உதாரணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். நான் புதிதா ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா இவ்வளவு கோணத்திலையும் நான் சரி பார்த்துக்க சொல்லணும். எனவே நெருப்பு இல்லாத இடத்தில் புகை வரக்கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா தடாகத்தை போல சொல்வார்கள். தடாகம் இருக்கு, பொய்கை இருக்கு, அங்க இருந்து புகை வருதா? ஏன்னா அங்க நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இல்லை. எங்கெங்க நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் இப்படி புகை வராது. ஆனா இங்க புகை வருகின்றது அல்லவா? எனவே ரெண்டு வகையாலே உறுதி செய்யப்பட்டது. எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு, அடுக்கலையை போல. எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ எங்கெல்லாம் புகை இல்லையோன்னு சொல்லக்கூடாது. என்ன, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் இவ்வாறு புகை தோன்றுவதில்லை, தடாகத்தை போல என்று இப்படி உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து நிச்சயம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி அனுமான பிரமாணம் வலிமையாக வைத்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, இதெல்லாம் இதுக்கிட்டே வராம சமயம் என்பது ஏதோ ஒருவர் ஏதாவது ஒரு பெரியவர் ஒன்னு சொல்லுவார், அதை அப்படியே பலரும் கேட்டுக்கொண்டு செல்வார்கள், சில சடங்குகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்டே வராம பல பேர் பல விதமா பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம இப்படி பல வேலைகளையும் வைத்துவிட்டு இங்க வந்து ஆறாமல் சிந்திக்கும் போதுதான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றதே தெரியும். என்ன போக போக பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆக அதுல அந்த முதல் சூத்திரத்துல பதி உண்டு என்பதை அவர் எப்படி நிலைநாட்டுகின்றார், இந்த அனுமான பிரமாணத்தின் துணை கூட நிலைநாட்டுகின்றார். இப்ப ஆகமும் சொல்லுகின்றதுப்பா, அதுக்காக நீ ஒத்துக்கொள்ள வேண்டாம், அனுமான பிரமாணம் மூலமாவே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? ஆனா ஒரு விஷயம் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அனுமானங்களை எல்லாம் இப்படி அருமையாக சொல்லியிருப்பது எது, அதே ஆகமம் தான் சொல்லியிருக்கு. ஆகமே என்ன சொல்லுது, நான் சொல்வதனால நீ உன்னை ஏற்றி விட்டு போக வேண்டாம், உனக்கு அதை புரியும்படியாக உனக்கு பொருந்துமாறு உன் அறிவுக்கு அது நன்றாக பொருந்தும்படி நன்றாக அனுமானம் சொல்கின்றேன் பார், கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்திலே சிவபெருமான் சொல்லி வச்சிருக்கார். இந்த சிவஞான போதத்திலே வரக்கூடிய அந்த சூத்திர கருத்துக்கள்லாம் உதாரண வெண்பாக்களா வரும். பின்னால் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் உதாரண வெண்பாக்களா வரும். அந்த உதாரண வெண்பாக்களின் கருத்துக்கள் எல்லாம் எப்படி ஆகமத்தில் அமைந்திருக்கின்றன, அதே கருத்துக்களை கொண்டுள்ள ஆகம ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்துக்காட்ட வல்ல பெரியவர்கள் எல்லாம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அந்த அனுமானத்தை எப்படி வைத்திருக்கின்றது, மாபாடியத்தில் சிவஞான சுவாமிகளும் சில இடங்கள்ல அந்த உதாரண வெண்பாக்களை விவரிச்சுட்டு இன்னும் விருப்பி பெருகும் சிவாகமங்களூர் காண்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம இன்னைக்கு காண்டது அவர் எழுதிட்டு போயிருவா, சிவாகமங்களூர் காண்க, சிந்திய விஸ்வசதாக்கியத்தில் காண்க, ரத்ன திரையத்தில் காண்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. அதாவது சிவஞான மாபாடியத்தில் பகுதி பகுதியா எடுத்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உட்பிரிவு எடுத்துக்கணும். அந்த உட்பிரிவு மாபாடியத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது, ஆங்கிலத்தில் அனக்ஷர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு உட்பிரிவையும் எடுத்துக்கொண்டு, அதாவது மாபாடியத்தில் கண்மவளம், மாபாடியத்தில் ஆணவமலம், அப்படி அப்படி மாபாடியத்தில் சமணம், இந்த மாதிரி ஏராளமான விஷயம். அது பெரிய சமுத்திரம், பெருங்கடல் அது. அதுல ஒவ்வொரு உட்பிரிவையும் எடுத்துக்கொண்டே தனித்தனியாக நூல்கள் வெளியிடலாம், அது பெரும் தொண்டாக இருக்கும். அது போட்டு வைக்கிறேன், யார் மூலமா நடக்கோ திருவள்ளுவர் மூலமா நடக்கட்டும். அந்த வகையிலே இங்க சூத்திரத்துக்கு வருவோம். முதல் சூத்திரமானது பதி உண்டு என்பதனை நிலைநாட்டுகின்றது. அந்த சூத்திரத்துடைய சொற்கள் வாயிலாக நம்ம போவதற்கு முன்னால அதனுடைய கருத்து மாத்திரமாக நாம் பார்த்து கொண்டு உள்ளே செல்வது நல்லது. என்ன ராமாயண கதை தெரிஞ்சுக்கிட்டு தானே கம்பராமாயண சொற்பொழி கேட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த முதல் சூத்திரத்திலே பதி உண்டு என்பதை என்ன அருமையாக நிலைநாட்டுகின்றான்னு பாருங்க. இந்த விஷயத்திலாம் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றார்கள் ஆஸ்திகர்கள். அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தாலும் சரி, கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடிய சமயத்தை சார்ந்த ஆஸ்திகர்கள் இருக்கின்றார்களே, அந்த ஆஸ்திகர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நானும் எத்தனையோ பத்திரிகைகள் பேட்டிகளில் பார்த்துட்டேன், தொலைக்காட்சி பேட்டிகளில் பார்த்துட்டேன், யாராவது இப்படி குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டா, கடவுள் உண்டுன்னு சொல்றீங்களா சார், என்ன நிச்சயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்படியே இருக்கின்றார்கள். அப்புறம் சொல்கின்றார்கள், உண்டுன்னா உண்டு, இல்லை எங்களுக்கு இல்லை என்ன சொல்லிதான் கடைசியில் முடிச்சாங்க. என்னெல்லாமோ சொல்றாங்க, அதற்கு அவன் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், கடைசியில களைச்சு போய் எப்படி முடிச்சாங்கன்னா, ஐயா உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்ல, ஆளை விடு அப்படிதான் முடிச்சாங்க. என்ன இங்க வந்து நாம அப்படி விட்டுட்டு போகமாட்டார் நம்மளை நல்லா தெளிவுபடுத்திடுவார். நான்லாம் வந்து கடவுள் உண்டுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது வந்து சைவம் தான் படிச்ச பிறகுதான். ஏன்னா சைவம்னா என்னன்னு தெரியும், கோயிலுக்கு போய்கிட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்கா நம்பிக்கிட்டு தானே இருந்தோம். ஆனா அப்பெல்லாம் வந்து கடவுள் உண்டான்னு யாருன்னு கேட்டா நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும், எல்லாம் அவர்கள் தான் சொல்லியிருக்கின்றார்கள். யோக மதம்னு சொல்லி ஒரு மதம் இருக்கின்றது, யோகம்னு சொல்லி. அது வந்து நம்முடைய புலச்சமயங்கள் ஆறுல வருது. அது நமக்கு புலச்சமயம் தான் இருந்தாலும் அந்நிய நூல் விதி அவிரோதமாய் உண்மையில் பழுதென்று உளத்து அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமய நெறியின் ஒரு குரல் வெண்பாக்களான நூல் இருக்கு, அதுல ஒரு குரல் இருக்கு. அதாவது மாற்று சமயத்தினுடைய கருத்தாக இருந்தாலும் கூட அந்த கருத்து நமக்கு அதுல நமக்கு ஒத்துவரக்கூடிய கருத்துக்களும் எத்தனையோ இருக்கும். ஒத்துவரக்கூடிய கருத்துன்னா அத பழுதுபட்ட கருத்துன்னு நினைச்சிட வேண்டாம், ஏனென்றால் அது அந்த சமயத்து கருத்து, எனவே அது பழுதுபட்டது அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அது நமக்கு உடன்பான கருத்துனா ஏற்றுக்கொள். பிற்காலத்திலே மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு போன்ற கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த கருத்துக்கள் ஏற்கனவே சைவ சமயங்களில் இருக்கு கேட்டீங்களா. அந்நிய நூல் விதி நமக்கு விரோதம் இல்லாத கருத்தை கொண்டிருந்தது என்றால் அதை வந்து ஏற்றுக்கொள்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில யோக மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுமையா சுவாமி எடுத்துக்காட்டாத மேற்கோள் காட்டாத நூலா, சமண நூல்களின் நாலடியார மேற்கோள் காட்டுகிறார், சிவசுனாமணி மேற்கோள் காட்டுகின்றார், இலக்கிய காரணம் பற்றி காட்டுகின்றார், இலக்கணத்துக்காக காட்டுவார், இலக்கியத்துக்காக காட்டுவார். ஆகவே நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நேரத்தை சமுத்திரக்கலச நியாயம்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோக மதத்தவர்கள் என்ன சொல்றார்கள்னா, அவர்கள் கடவுள் உண்டு என்று உடன்படுபவர்கள். ஏன்னா கடவுளை உடன்படாத மதங்கள் கூட இருக்கின்றன சொல்லு. இப்ப மேலிருந்த வாரியாக பேசுபவர்கள் என்ன சொல்றாங்க, மதம்னா அது ஒரு கடவுளை பத்தி பேசுவாங்க, கடவுள் இல்லைன்னு மறுத்து பேசக்கூடிய மதங்களே இருக்கின்றன நம்ம பார்த்தோம். சமண மதத்துப்படி ஒரு முழு முதற் பரம்பொருள் ஒருத்தர் கிடையாது, பௌத்த சமயப்படியும் கிடையாது. புத்தர்களை மதிப்பார்கள் போற்றுவார் அது வேற, ஆனா பரம்பொருள்னு நம்மள மாதிரி சொல்ல மாட்டார்கள், அந்த மாதிரி இருக்கின்றன. ஆனால் யோக மதம் இருக்கின்றதே அது கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய மதம் அது. அந்த யோக மதத்திலே அவர்கள் எப்படி நிலைநாட்டுகின்றார்கள் என்றால், அது ஒரு அருமையான ஒரு முறை. என்ன என்றால், நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், அறிவே இல்லாத சடப்பொருள்கள் இருக்கின்றன இல்லையா, அறிவே இல்லாத சடப்பொருள்கள் எத்தனையோ நம்மளை சுத்தி பார்க்கிறோம். நம்மளை சுத்தி இந்த உள்ள இந்த பொருள்கள் எல்லாம் அறிவே இல்லாத சடப்பொருள்கள் தான். சரி, அறிவே இல்லாத சடப்பொருள்கள் நம்ம எடுத்துக்கொண்டா நாம எப்படி, நிச்சயமாக நம்மிடம் அறிவு உள்ளது, ஆனால் அது முழுமையாக உள்ளதா, எல்லாவற்றையும் நம்மால் அறிய முடிகின்றதா? ஒருவருக்கு தெரிந்த ஒரு செய்தி இன்னொருவருக்கு தெரியாமல் இருக்கின்றது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள், ஒருவர் அறிவாளியாக இருக்கின்ற துறையில் இன்னொருவர் இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா. சிலகற்றார்கள்னும் உளவாம், பலகற்றார்க்கு அச்சாணி ஆவதோ சொல்லு சொன்னார். பலகற்றார்கள் கூட தெரியாத விஷயங்களுக்குன்னு கொஞ்சமே படித்தவர்கள் அதை தெரிந்து வச்சிருக்கிறார்கள். அப்ப யாருமே வந்து நம்ம முழுமையான ஒரு அறிவு பெற்றவர்கள் சொல்றதுக்கு இல்லை, நம்மளே எடுத்துக்கொண்டோம் என்றான். நம்மள மாதிரி சொல்ல, நான் வந்து நம்ம நம்மளுடைய ஞானிகளை பத்தி பேசல, நம்மளுக்குள்ள பேசல. நம்மிடம் அப்ப என்ன இருக்கின்றது என்றால், அறிவும் அறியாமையும் கலந்திருக்கின்றது. சில விஷயங்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம், சில விஷயங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். நமக்கு அறிவு நிச்சயமாக அறிவுங்கிற கருவி நம்மிடம் இருக்கின்றது, ஆனால் அது முழுமையான கருவியாக இல்லை, அது அறிந்தவற்றை மறக்கவும் செய்கின்றது, படிப்படியாகத்தான் அறிகின்றது, இந்த மாதிரி குறைபாடோடு தான் விளங்குகின்றது. எனவே நாம் அறிவு அறியாமை இரண்டும் கலந்த பொருள்கள். ஆக உலகத்திலே அறிவே இல்லாமல் அறியாமை மயமாகவே இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன சடப்பொருள்கள். அறிவு அறியாமை இரண்டும் கலந்த பொருள்கள் இருக்கின்றன உயிர்களாக. எனவே அறியாமையே களமாத, அறிவே மயமாக விளங்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்க வேண்டும் என்று, இது ஒரு நல்ல சிந்தனை தான். ஆக அறியாமை மட்டுமே உடைய பொருள்களும், அறிவு அறியாமை இரண்டும் கலந்திருக்கக்கூடிய பொருள்களும் காணப்படுவதனாலே அறியாமையே களமாத அறிவே மயமான பொருள் ஒன்று இருக்க வேண்டும், அந்த பொருள் தான் ஈஸ்வரன் கடவுள் என்று அந்த யோக சமயம் சொல்கின்றது. இது சாங்கியத்தோடு பல விஷயங்களிலே ஒத்திருந்தாலும் இந்த விஷயத்திலே கடவுள் உண்டு என்ற கொள்கையிலே அது தெளிவாக இருக்கின்றது. யோக சமயம் சொல்லக்கூடிய முறை. இங்கே நம்முடைய சித்தாந்த சமயம் எப்படி சொல்கின்றது என்று கேட்டால், ஏற்கனவே சொன்னபடி பிரமாண இயல் வைத்திருக்கின்றோம். அதிலே எடுத்துக்கொண்ட பிரமாணம் அனுமான பிரமாணம் என்பதை நான் சொல்லிட்டேன். அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டுதான் இறைவன் என்ற பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும், உண்டு இல்லை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது இந்த முதல் சூத்திரம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, மறைந்திருக்கின்ற பொருளை அனுமான பிரமாணம்னால என்னது, மறைந்திருக்கின்ற பொருள் தான். இங்க கடவுளும் மறைந்திருக்கின்ற பொருள் தான், பார்க்க முடியும்னா தான் பிரச்சனையே இல்லையே. இப்ப பார்த்து அறிந்து கொள்ள முடியல, ஐம்பொறியில எந்த பொறியின் துணை கொண்டும் கடவுளை அறிய முடியவில்லை, அதனாலதான் இப்ப பெரிய விவாதமா இருக்கு, கடவுள் உண்டா இல்லையாங்கிறது இல்லையா. அப்ப மறைந்திருக்கின்ற பொருள் அது, அப்பதான் ஆகமம் சொல்வதனால ஏற்றுக்கொள்ளலாம், அந்த அது மாத்திரத்தான ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அனுமான பிரமாணம் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்ட தேவனான சொல்கின்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறைந்திருக்கின்ற விடயத்தை நேரடியாக பொறிகளால் அறிய வாராமல், மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத, அதனோடு விட்டு நீங்காத ஏதுவை கண்டு, நம்ம உதாரணத்துல புகை பொதுவா சொல்லணும்னா விட்டு நீங்காத ஏது, பொறிகளால் நேரடியாக அறிய முடியாமல் மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத ஏதுவை கண்டு அந்த மறைந்திருக்கின்ற பொருளை துணிவது இல்லையா? அதுதானே. அப்போ நம்ம உதாரணத்துல பாருங்க, நெருப்பு ஐம்பொறிகளுக்கு நேரம் அறிய முடியாம மறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அத மறைந்திருக்கின்ற பொருள் என்ன பண்ணும்? அதனோடு விட்டு நீங்காத பொருளாகிய புகையாகிய ஏதுவை கண்டு மறைபொருளாகிய நெருப்பை துணிந்தோம் அல்லவா உதாரணத்துல. அது மாதிரி இங்க நெருப்பு மாதிரி மறைஞ்சிருக்கின்றான் யாரு அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் இல்லையா? அப்படி விரகிழ்ச்சி சொன்னாங்க. ஆக அந்த மாதிரி மறைந்திருக்கின்ற பொருள் அது. இப்ப அனுமான பிரமாணத்தின் மூலமா அந்த பொருள் வந்து உண்டு சொல்ல வரார். அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு படம் கிடைச்சிடும் என்ன அப்படின்னா, அப்ப அந்த மறைந்திருக்கின்ற இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் ஒன்று உள்ளது. அந்த பொருள் அங்க புகை மாதிரி, அந்த புகை எப்படி அங்க காட்சிக்கு வந்ததோ அத மாதிரி இங்க விட்டு நீங்காத பொருள் காட்சிப்படுகின்றது. அந்த விட்டு நீங்காத ஏது காட்சிக்கு புலனாவதனாலே அந்த ஏதுவை நன்றாக கண்டுகொண்டே அங்கே மறைந்திருக்கின்ற பொருள் இல்லை என்று சொன்னால் அது அறிவுடைமை ஆகுமா? புகையை நல்லா தெளிவா பார்த்துட்டு அங்க நெருப்பு இல்லையா ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பாட்டுல மேட மேடையா முழங்கிட்டு இருக்கேன்னா அது பொருந்துமா? இங்கே அந்த இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் இருக்கின்றதே அது தெளிவாக காட்சிப்புடனாகின்றது. அந்த பொருளை பார்த்த பிறகாவது இந்த விட்டு நீங்காத பொருள் இருப்பதனாலே இந்த பொருள் இருந்தால் அந்த பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரெண்டும் விட்டு நீங்காதவை. புகை இருக்கின்றது என்றாலே நெருப்பு இருக்க வேண்டும். அதுபோல அந்த இறைவனோடு விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்டி இது இருப்பதனாலே அந்த இறைவன் இருக்க வேண்டும், இருந்து ஆக வேண்டும் என்று அவர் நிலைநாட்டுகின்றார். அப்போது நாம சிந்திப்போம் அந்த விட்டு நீங்காத பொருள் என்ன அப்படின்னு நாம சிந்திப்போம் இல்லையா? அது நாம வந்து பெருசா சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த விட்டு நீங்காத பொருள் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயோ இருந்துகிட்டு புகையை பார்க்கற மாதிரி இங்க வந்து இறைவனோடு விட்டு நீங்காத பொருளை நாம தொலைவில் இருந்து பார்க்கல. இறைவனோடு விட்டு நீங்காத பொருளை தான் நாமளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாம் வாழ்கின்ற உலகம்தான் அந்த விட்டு நீங்காத பொருள். உலகம் உண்டு என்றாலே நிச்சயமாக இறைவன் ஒருவன் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார். அதான் மலையில இருந்துகிட்டே மலை இல்லைன்னு சொல்ற மாதிரியே சொல்லிட்டு திருவருள் பையன்ல பின்னால ஒரு குரல்பா வரும்னு நினைக்கிறேன். அது திருவருள் பையன் வந்து எனக்கு அப்படி நினைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தான் அதுல எனக்கு தெளிவு. ஏன்னா இருக்கட்டும், அம்மையா சொல்லுவார்கள் நாம கேட்க இருக்கின்றோம். ஆக அந்த மாதிரி அருமையா சொல்லியிருக்கின்ற. ஆகவே இப்போது கல்வியலாளர்கள் அவர்கள் புதிய யுக்திகளை எல்லாம் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அது புதிய யுக்தி. என்ன அப்படின்னா, தெரியாத பொருளை ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த மாணவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயத்தின் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும். முதல்ல போய் தெரியாத விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு அது வந்து ஆர்வம் வராதுன்னு சொல்றேன். உண்மைதான். ஃப்ரம் நோன் டு அன்னோன், ஃப்ரம் ஃபெமிலியர் டு நான் ஃபெமிலியர் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த யுக்தியெல்லாம் ஏற்கனவே நம்முடைய சிவாங்கமத்திலும் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களிலும் திருக்குறளிலும் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி தான். அவர்கள் பல யுக்திகளை வந்து அது பொருத்தி பொருத்தி பார்த்து கடைசியில் இங்க வந்திருக்கின்றார்கள். என்னவென்றால், கடவுள் நமக்கு நம்ம அறிய முடியாத பொருள், பொறிகளாலே அறிய முடியாத பொருள். ஆனால் உலகமோ நம்மால் நேரடியாக அறியக்கூடிய பொருள், பொறிகளால் அறியக்கூடிய பொருள். எனவே காணப்படாத அந்த கடவுளை என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை பத்தியே நேரடியாக பேசாம காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறினார். இந்த கடவுள் உண்டு நிலைநாட்டுகின்றார். இந்த யுக்தி தான் இங்கே இந்த அனுமான பிரமாணத்தின் மூலமாக முதல் சூத்திரத்திலே சொல்லப்படும். என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்ற பொருள் இருப்பதனாலே கடவுள் என்ற பொருள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காமை என்ற தொடர்பு உண்டு. சரி, புகைக்கும் தீக்கும் என்ன விட்டு நீங்காமை நமக்கு நல்லா விளங்குது. தீ காரணம், அதுல இருந்து வரக்கூடிய காரியம் புகை இல்லையா? தீய கொடுத்தனாலே புகை வந்துடும். சரி, இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காமைங்கிற சம்பந்தம் இருக்கணுமா? இருந்தே ஆகணுமா? அதுல ஒரு தடை வரும் இல்லையா? சொல்லிட்டோம், சரி உலகம் காட்சிப்படுகின்றது, எனவே அதனோடு விட்டு நீங்காத கடவுள் உண்டு சொல்லிட்டோம். அப்படி என்ன விட்டு நீங்காமை சம்பந்தம் உலகத்துக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்போம். கேள்விகள் எல்லாத்தையுமே வரவேற்று வாங்கிக் கொள்கின்ற. என்ன சம்பந்தம் அப்படி, என்ன உலகத்துக்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் அவனாலே படைக்கப்பட்டது அப்படிங்க. அப்பனா ஒரு கேள்வி வந்தது, என்ன இந்த உலகத்தை அவன் தான் படைத்திருக்க வேண்டுமா? அதற்கு என்ன அவசியம் வந்தது?